இசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். இறுதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வானொலிகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குரல் அமுதத்தில் மருந்து என்னும் அதிகாரத்தில் இருந்து குரட்பா ஒன்று: மாறுபாடில்லா உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடில்லை உயிர்க்கு. மாறுபாடு இல்லா உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. இக்குறட்பாவின் விளக்கத்தினை நோக்கலாம். மாறுபாடு என்பது ஒருவரின் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளையும் உடலின் தேவைக்கு அதிகமான அளவு உட்கொள்ளுவதையும் மனம் விரும்பிய நேரங்களில் விரும்பியவாறு உண்ணுவதனையும் குறித்து நிற்கிறது எனலாம். ஒருவர் தமக்கு பொருத்தமற்ற உடல் ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வாத உணவு வகைகளை தவிர்த்து உடல் ஏற்றுக்கொள்ளத்தக்க உணவுகளை உண்ணுதல், தேவைக்கு ஏற்ற அளவில் உண்ணுதல், நேர கால இடைவெளி விட்டு உண்ணுதல் என்னும் வகையில் உணவினை உட்கொள்ளுகின்ற முறையினை கொண்டிருப்பாரேனின் அவரது உயிர்க்கு நோய் துன்பம் என்னும் இடையூறுகள் நெருங்காது என்பதாகும். எனவே உடலுக்கு தேவையான பொருத்தமான உணவுகளை உடற்தேவைக்கு ஏற்ற அளவு கால வரையறைக்கு உட்பட்டு உண்டு நாம் நலமே வாழ்வோம். உணவே மருந்து, மருந்தே உணவு. மாறுபாடில்லா உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடில்லை உயிர்க்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது ஒரு சிறப்பு கண்ணோட்டம். தென்னிந்திய தமிழ் திரைப்பட துறையிலே மறக்க முடியாத பல பாடல்களை தந்துவிட்டு போன சிறப்பு பாடகி ஜிக்கி அவர்களுடைய நினைவு தினம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
தமிழ் திரை இசை ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே வரும். அந்தந்த காலகட்டத்து ரசிகர்களுக்கு இசை வெள்ளத்தை அள்ளித்தரும். ஆனாலும் திரை இசைக்கு முடிவுரை என்பதே இல்லை. இசை ரசிகர்கள் இருக்கும் வரை இசைக்கு சாவே இல்லை. அதேபோல்தான் திரை இசை பாடகர்களுக்கும் தங்களது வாழ்வை முடித்துக் கொண்டாலும் அவர்களது குரல் காற்றில் கலந்து நம் செவியை நிறைத்துக் கொண்டே இருக்கும். அப்படியொரு குரலுக்கு நினைவு நாள் கடந்த வாரம். நம் நெஞ்சில் நிறைந்த ஜிக்கி அவர்கள். கஜபதி நாயுடு கிருஷ்ணவேணி பிறந்தது சென்னைதான், ஆனால் வளர்ந்தது பக்கத்தில் உள்ள சந்திரகிரியில். ஜிக்கி என்ற செல்ல பெயரில் வலம் வந்தவரை திரையின் பக்கம் இழுத்து வந்தது அவரது மாமனார் தேவராஜு. 1948 வெளியான சிற்றாடலின் ஞான சௌந்தரியில் சின்ன ஞான சௌந்தரிக்கு குரல் கொடுத்த அனுபவம் பலரையும் திரும்பி பார்க்க வைத்தது. படம் பெரும் புகழ் அடைந்ததால் பெரிய ஞான சௌந்தரிக்கு குரல் கொடுத்த பெரிய நாயகிக்கு கிடைத்த அதே பெயர் ஜிக்கி அம்மாவுக்கும் கிடைத்தது. அருள்தாரும் தேவ மாதாவே என மனமுருகி பாடிய ஜிக்கிக்கு மாதா மனமுறங்கினார். எஸ்வி வெங்கட்ராமன் உச்சி முகர்ந்தார். 50கள் பிறந்ததும் ஜிக்கி இரட்டை கட்டி பறந்தார். வாராய் நீ வாராய் என புலியோடு நடந்த புள்ளிமானாக ஜிக்கி. இசைமேதை ராமநாதன் அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வரமாட்டார். அவருக்கு பிடித்து விட்டால் விடவும் மாட்டார். அட்டகாசமான பல பாடல்களை அவர் ஜிக்கிக்கு தந்தார். கூடவே கோலோச்சிய லீலாவுக்கு இணையாக ஜிக்கியும் வளர்ந்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என அவரது குரல் வளம் அதகளம் செய்த நாட்களை இப்போது நினைத்தாலும் சிலிர்க்கும். ஜிக்கியின் புகழ் மேலும் மெருகேறியது ஏ.எம். ராஜாவோடு அவர் இணைந்த பிறகுதான். 1952 குமாரி படத்திற்காக இசை திலகம் ஈடுபட்ட போதுதான் இருவரது காதலும் கனிய தொடங்கியது. மன்மத ராஜா உண்மையாகவே மன்மதனாக மாறிய தருணம் அது. நாடகமெல்லாம் கண்டே முந்த நாடும் வெளியிலே கீதம் பாடும் மொழியிலே பூக்காத அந்த மரமும் பூக்கத் தொடங்கியது. புது வாழ்வு மலர்ந்தது. இல்லறத்தில் நுழைந்து இன்பம் திளைத்தார் ஜிக்கி அவர்கள். மயக்கு மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா, இன்னலை தீர்க்கவா என்னும் போது நமக்கே கிறுக்கமாக இருக்கும். தனியாக ஒலித்தாலும் ஜோடியாக ஒலித்தாலும் ஜிக்கிக்கென்று தனி முத்திரைகள் உண்டு. வாழ்கவென்று நீங்கள் சொன்னால் வாழும் என் மனம். அந்த ஊரெங்கும் தேடினேன் ஒருவரை கண்டேன் பாடலில் உணர்ச்சி குவியலாக மாறியிருப்பார். அதே ஜிக்கிதான் கொக்கர கொக்கரக்கோ சேவலே என கூவியிருப்பார். கண்டசாலாவோடு இணைந்து டாக்டர் சாவித்திரியில் வந்த கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடலாகுமா மறக்க முடியாத அனுபவம். காவிய காதல் வாழ்வினில் ஓவியம் நாமே ஓர் அருமையான பாடல். அதே போல சிதம்பரம் ஜெயராமனுடன் புதுமை பித்தனில் ஓர் அருமையான பாடல். உள்ளம் ரெண்டு மூன்று நம் உருவம் தானே இரண்டு. கற்புக்கரசியில் கண்களால் காதல் காவியம். சாரங்கதாராவில் அழகோடையில் நீந்தும் இளம் அன்னம். தென்னகமங்கம் இந்த குயில் பாடி பறந்த காலங்கள் அற்புதமானவை. பச்சை கிளி பாடுது பக்கம் நின்றே ஆடுது என அவர் பாடும்போது கூடவே ஆடவே தோன்றும். நம் சோகமெல்லாம் பறந்தே ஓடும். கல்யாண ஊர்வலம் வரும் உல்லாசமே தரும் என பொங்கும் பூரிப்போடு வரும் ஜிக்கியோடு நமக்கும் உற்சாகம் பொங்கும். தேனும் பாலும் படத்தில் வரும் மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் மங்கள மங்கையின் மீனாட்சி ஓர் சுகமான அனுபவம். 1970 80களில் கோவில் கோவிலாக பாடி மக்களை மகிழ்வித்த ஜோடி பறவைகள் ஏ.எம். ராஜா ஜிக்கி. 1989 இருவரும் இசை நிகழ்ச்சி ஒன்றை முடித்து வருகையில் கணவர் ஏ.எம். ராஜா ராயல் விபத்தில் பலியானதை அடுத்து மிகவும் தீவிரமான வாழ்க்கையை கழித்தார் ஜிக்கி அவர்கள். 1990 இசைஞானி இளையராஜா இசையில் பாட்டுக்குரு தலைவன் படத்தில் பாடகர் மனோவுடன் இணைந்து பாடிய நினைத்தது யாரோ நீதானே பாடல் மிக பிரபலம் பெற்று பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது. இதுவே அவர் கடைசியாக பாடிய தமிழ் பாடல்களில் ஒன்றாக இருக்கும். குயிலாக ஒலித்த குரல் 2004 ஆகஸ்ட் மாதம் 16 இவ்வுலக வாழ்வை இந்தது. நன்றி.
கேளிக்க பனி பெய்யுமே, பசும் புல் படுத்த பாய் போடுமே. பன்னீர் கேளிக்க பனி பெய்யுமே, பசும் புல் படுத்த பாய் போடுமே. மயக்கும் மாலை பொழுதே நீ போகோ, இனிக்கும் இன்ப இரவே நீ வாவா. இன்னலை தீர்த்தவா
தொடர்வது.
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமன் ஓசை வாணி ஊடகம் உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. ஆப்கானி தலிபான் மீள கைப்பற்றி 5 ஆண்டுகள். பெண் உரிமை முறையும் கேள்வி மறுப்பும். ஆப்கானிஸ்தான் எதிர்காலம் தலிபான்கள் எவ்வளவு காலம் ஆட்சியிருப்போம் என்பது மட்டுமில்லை. ஆப்கானி தலிபான் கைப்பற்றி 5 ஆண்டுகள் பின்னர் மீண்டும் அமெரிக்கா தலையிட முயன்றுள்ளது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தலிபான் ஆட்சியில் ஆட்சி செய்த மனித உரிமைகள், பொருளாதாரம் மற்றும் எதிராளம் குறித்த பல்வேறு சந்தேகங்கள் உள்ளன. ஆப்கானில் அரை மக்கள் தொகையான பெண்களையும் சிறுமிகளையும் சமூகத்தின் முழுமையான உறுப்பினர் ஏற்றுக்கொண்டு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொது வாழ்க்கை கதவளித்திருக்கிறார்களா, பொருளாதார நிலையான பாதையில் கொண்டு செல்கிறார்களா, சர்வதேச சமூகத்தின் பொறுப்பான உறவை உருவாக்கலாம் என்பதுதான் அந்த எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். 2021 ஆகஸ்ட் 15 அன்று அமெரிக்கா தலைமையிலான மேற்கத்திய படைகள் ஆப்கானிஸ்தான் வலியுறுத்திக் கொண்டிருந்த நிலையில் தலிபான்கள் காபூலை மீளக் கைப்பற்றி இதன் மூலம் சுமார் 20 ஆண்டுகளாக நடித்த அமெரிக்கா தலைமையிலான ராணுவ தலையீட்டுக்கும் மேற்கத்திய ஆர்வுடன் இயங்கிய ஆப்கானிய அரசுக்கும் முடிவு ஏற்பட்டது. இன்று 2020 ஆகஸ்ட் 15 அன்று தலிபான்கள் மீண்டும் ஆட்சியத்தை கைப்பற்றி 5 ஆண்டுகள் பெரிய அளவில் கொண்டாடியுள்ளனர். இந்த 5 ஆண்டுகள் தலைவர்கள் ஆப்கானிஸ்தான் பெரும்பாலான பகுதிகளில் தங்களது கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆனால் ஒரு நாட்டை ராணுவ ரீதியாக கட்டுப்படுத்துவது வேறு, அந்த நாட்டை நிலையான உள்ளடக்கிய பொருளாதார ரீதியாக வலுவான அரசாங்கம் நிர்வகிப்பது வேறு என்ற கேள்வி இப்போது மேலும் தீவிரமாகியுள்ளது. தலைவர்கள் தங்களது ஆட்சியை வெற்றிவாக என கொண்டாடுகின்றனர். ஆனால் ஐக்கிய நாடுகள் அமைப்புகளும் மனித உரிமை அமைப்புகளும் ஆப்கானிஸ்தான் மனிதாபன நெருக்கடி, பெண்கள் மீதான கட்டுப்பாடுகள், வறுமை மற்றும் அரசு தலைமை ஆகியவை தொடர்ந்து தீவிரம் இருப்பதாக எச்சரிக்கின்றன. 2021 செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் ராணுவ நடவடிக்கை தொடங்கியது. தலிபான் ஆட்சி அகற்றப்பட்ட பின்னர் ஜனநாயக நிறுவனங்கள், தேர்தல் அமைப்பு, பெண்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, ஊடக சுதந்திரம் போன்ற துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. ஆனால் இந்த அரசமைப்பு தீண்டாமல் உள்நாட்டு ராணுவம் மற்றும் பொருளாதாரமே சார்ந்தது. தலைவாங்கள் கிராமப்புறம் தங்கள் செல்வாக்கு தொடர்ந்து வைத்திருந்தனர். 2024 அமெரிக்க தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் அரசு படைகள் எதிர்பார்த்த அளவில் எதிர்ப்பை காட்ட முடியவில்லை. சில வாரங்களிலே தலைவான்கள் பல வாகனங்களை கைப்பற்றி இறுதியில் காபூலுக்கு நுழைந்தனர். 21 அதிகாரத்தை காப்பீடு தலைவர்கள் கடந்த காலத்துடன் மிதமான ஆட்சியை நடத்துவதால் உறுதியளித்தனர். ஆனால் அந்த வாக்குகள் விரைவில் கேள்விக்குள்ளானது. பெண்கள் மற்றும் சிறுவன் கல்வி வரவாய்ப்பு, பொது வாழ்க்கை, பயணம் மற்றும் சமூக பங்கேற்பாளர்கள் கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டன. 2026 ஆகஸ்ட் நிலவரப்படி சுமார் 24 லட்சம் ஆப்கானிஸ்தான்கள் இரண்டாம் நிலை கல்வியில் விலக்கப்பட்டனர் என்று யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. இது ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தையே பாதிக்கப்படக்கூடிய மாற்றமாகும். கல்வியை இழக்கும் சிறுமிகள் நாளைய மருத்துவர்கள், ஆசிரியர்கள், பொறியியலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொழில்முறை உருவாக்கும் நிலையை ஏற்பட்டுள்ளது. மீண்டும் உங்கள் மாநில சந்திக்கும் முறை நன்றி குறிப்பிடப்படுகிறேன். சிட்னியிலிருந்து ஐங்கரம் விக்னேஸ்வரா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற செப்டம்பர் மாதம் 12 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லிஜிஸ்டர் பிரதான மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர் மறந்து விடாதீர்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற செப்டம்பர் மாதம் 12 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லிஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே தொடர்வது படித்ததில் பிடித்தது. ஒரு மருத்துவர் மிக அவசரமாக ஓடி வந்து ஆபரேஷன் அறைக்குள் நுழைந்து ஆடைகளை மாற்றிக்கொண்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள் நுழைந்தார். அங்கு பிள்ளையின் அப்பா மிகவும் கோபத்துடன், இவ்வளவு லேட்டாவா வருவீங்க, என் பிள்ளைக்கு ஏதாவது நடந்தா யார் பொறுப்பு என்று காரசாரமாக பேசினார். மருத்துவர் சிரித்த முகத்துடன் கூறினார், எனக்கு வைத்திய சாலையில் இருந்து கோல் வந்தது, அவசரமாக ஓடி வந்துவிட்டேன், பொறுமையாக இருங்கள், உங்கள் மகனுக்கு ஒன்றும் ஆகாது, நான் வந்துவிட்டேன், பார்த்துக் கொள்கின்றேன் என்றார். ஆமாம், சொல்வீர்கள், உங்கள் மகனுக்கு இப்படி என்று நடந்தால் எப்படி லேட்டா வந்து இப்படியெல்லாம் பேசுவீங்களா என்றார் பிள்ளையின் தகப்பனார். டாக்டர் சொன்னார், புன்னகையுடன் பொறுமையாக இருங்கள், நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆபரேஷன் ரூமுக்கு சென்று சில மணித்திய ஆள்கள் கழித்து வெளியே வந்து, உங்கள் மகன் மிக நலமாக உள்ளார், மேலதிக விடயங்களை நேசிடம் கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவசரமாக புறப்பட்டு சென்றார். அவ்விடம் வந்த நர்ஸ் இடம் தகப்பனார் பிள்ளையை தொடர்பில் கேட்டுவிட்டு டாக்டர் ஏன் அவசரமாக போகிறார் என்று விரும்பினார். அதற்கு நர்ஸ் சொன்னார், டாக்டரின் மகன் நேற்று விபத்தில் சிக்குண்டு உயிரிழந்தார், அவரது அடக்கம் மயானத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த நேரம் உங்கள் பிள்ளையின் நிலை குறித்து கோல் பண்ணிய போது அதை விட்டுவிட்டு டாக்டருடனே ஓடி வந்து ஆபரேஷன் செய்துவிட்டு மீண்டும் மகனின் இறுதிச் சடங்குக்கு சென்று விட்டார் என நர்ஸ் கூறினார். தகப்பன் தான் ஆவசப்பட்டது தவறு என்பதை உணர்ந்தவனாக மிகுந்த கவலையுடன் தன் மகனை பார்க்க சென்றார். நீதி, யாரையும் வெளியில் பார்த்து எடை போடாதீர்கள், அவர்களுக்குள்ளும் உங்களை விட அதிகம் பொறுப்பும் கவலையும் இருந்திருக்கும், எனவே வார்த்தைகளை பேடிக்கொள்ளுங்கள், படித்ததில் பிடித்ததிலிருந்து. நிகழ்ச்சியிலே மற்றொரு சிறப்பு கண்ணோட்டம் ஒன்று. சேகுவரா என்று எல்லோராலும் அறியப்பட்ட இடதுசாரி இயக்கத்தின் பிதா மகன், அவருடைய நினைவு தினம் கடந்த வாரம் என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவுகளோடு உங்களை வான் அலைகளினூடாக சந்திப்பவர் வைஷ்ணவி.
ஒரு முறை சேகுவரா தனது ஒளிந்திருந்த இடத்தில் ஒரு மேய்ப்பவனின் துரோகத்தால் பிடிபட்டான். அப்போது ஒரு சிப்பாய் அந்த மேய்ப்பவனை ஆச்சரியமாக கேட்டான், உன் உரிமைகளுக்காகவும் உன் வாழ்வுக்காகவும் தன் உயிரியை அர்ப்பணித்த மனிதனை நீ எப்படி துரோகம் செய்ய முடிந்தது என்று. அதற்கு மேய்ப்பவன் சற்றும் கலங்காமல் சொன்னான், அவன் போராடிய அந்த போர்களால் என் ஆடுகள் பயந்தன என்று. இவ்வாறே இதற்கு பல ஆண்டுகளுக்கு முன் எகிப்தில் மாபெரும் வீர தளபதி முகமது ஹரீம் நெப்போலியனின் பிரெஞ்சு படையெடுப்புக்கு எதிராக எழுந்து நின்றான். இறுதியில் அவன் பிடிபட்டான். நீதிமன்றம் அவனுக்கு மரண தண்டனை விதித்தது. ஆனால் நெப்போலியன் அவனை அழைத்து பேசினான். தன் நாட்டுக்காக வீரமாய் போராடிய ஒருவனை நான் கொல்ல விரும்பவில்லை. வரலாறு என்னை வீரர்களை கொன்றவன் என சொல்லக்கூடாது. என் படைக்கு ஏற்பட்ட இழப்புக்கான 10,000 பொற்காசுகளை கொடுத்தால் உன்னை மன்னித்து விடுவேன் என்றான். அதற்கு ஹரீம் சிரித்துக் கொண்டே சொன்னான், என்னிடம் அத்தனை பொன் இல்லை, ஆனால் வணிகர்கள் 100,000 மேற்பட்ட பொற்காசுகளை கடனாக கொடுக்க வேண்டியிருக்கின்றனர். நெப்போலியன் அவனுக்கு அவகாசம் அளித்தான். சங்கிலியால் கட்டப்பட்டபடி, சிப்பாய்களால் சூழப்பட்டபடி சந்தைக்கு சென்றான் ஹரீம். தனது நாட்டு மக்களுக்காக தன் உயிரியை அர்ப்பணித்த வீரனுக்கு நிச்சயம் உதவுவார்கள் என்ற நம்பிக்கையுடன். ஆனால் வணிகர்கள் ஒருவர் கூட உதவவில்லை. மாறாக விரல் சுட்டி குற்றம் சாட்டினார்கள். அலெக்சாந்திரியா அழிவதற்கும் எங்கள் துன்பத்திற்கும் காரணம் நீயே என்றனர். மனமும் ஆத்மாவும் முற்றிலும் உடைந்த நிலையில் ஹரீம் மீண்டும் நெப்போலியனிடம் திரும்பினார். அப்போது நெப்போலியன் கண்ணில் குளிர்ந்த சிரிப்புடன் சொன்னான், நீ எங்களுக்கு எதிராக போரிட்டதற்காக உன்னை நான் கொல்லவில்லை. தங்கள் சுதந்திரத்தை விட வியாபாரத்தை அதிகம் நேசிக்கும் கோழித்தனமான மக்களுக்காக நீ உன் உயிரியை பலிகெடுப்பதற்காக உன்னை நான் கொள்கின்றேன் என்றான். இந்த கதை பற்றி முகமது ரஜித் ரீதா பின்னர் சொன்னார், அறியாமை நிறைந்த மக்களுக்காக போராடுபவன் குருடர்களுக்கு திசை காட்டுவதற்காக தன் உடலை தீயிட்டு எரிப்பவனை போன்றவன் என்று. நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது வரலாற்று பெட்டகத்திலிருந்து ஒரு அரிய தகவல் ஒன்று நேர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக.
வணக்கம். இரண்டாம் உலகப் போரின் கோரமான முகமென்றால் அதை யூதர்களின் படுகொலையை மட்டுமே விரல் நீட்டி காட்டுவார்கள். ஆனால் அதைவிட மோசமான படுகொலைகளை அந்நேரம் நேச நாடு என்ற போர்வையில் செய்த நாடு ஒன்று உள்ளது. அந்த நாட்டின் பெயர் பிரிட்டன். அந்த படுகொலையின் பெயர்தான் வங்காள பஞ்சம், பெங்கால் ஃபெமின் ஆஃப் 1943. 1943 ஆண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த வங்காளத்தில் 20 முதல் 30 லட்சம் இந்தியர்கள் உணவின்றி பரிதாபமாக பட்டினியால் கொல்லப்பட்டனர். இது இயற்கையால் ஏற்பட்ட பேரழிவு அல்ல, மாறாக பிரிட்டிஷ் காலனித்துவ அரசின் கொடூரமான முடிவுகள், தவறான பொருளாதார கொள்கைகள் மற்றும் உதாசீனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட கொடூரமான படுகொலையாகும். அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் மற்றும் அவரது அரசாங்கமும் வங்காளத்தில் மக்கள் பசியால் மடிந்து கொண்டிருந்த போது அங்குள்ள உணவு தானியங்களை கப்பலில் ஏற்றி பிரிட்டிஷ் படைகளின் இருப்பை உறுதி செய்ய போர்த்துவைக்காகவும் அவ்வளவு உணவுகளையும் திருடிச் சென்றனர். பஞ்சத்தின் ஆரம்ப அறிகுறிகள் தென்பட்ட போதும் சர்ச்சில் தலைமையிலான அரசு நிவாரண நடவடிக்கைகளை விட போர் தேவைகளுக்கே முக்கியத்துவம் அளித்தது. இந்தியர்கள் பட்டினியால் வாடினாலும் உணவு தானியங்களும் கப்பல் போக்குவரத்து வளங்களும் போர் தேவைக்காக திருடப்பட்டன. இந்த முடிவு பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிரிழப்பிற்கு நேரடி காரணமாக அமைந்தது. ஜப்பானிய படைகள் பர்மா வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவக்கூடும் என்ற அச்சத்தில் பிரிட்டிஷ் அரசு வங்காளத்தில் இருந்த அரிசி இருப்பை கைப்பற்றியதுடன் ஊர்வாசிகளின் படகுகளையும் பறிமுதல் செய்தது அல்லது அழித்தது. இதனால் உள்நாட்டு போக்குவரத்தும் உணவு விநியோகமும் முற்றிலுமாக முடங்கியது. இந்தியாவில் விளைந்த தானியங்கள் மற்றும் சிறுமிப்புகள் ஐரோப்பாவிலும் மத்திய கிழக்கிலும் சண்டையிட்டுக் கொண்டிருந்த பிரிட்டிஷ் படைகளுக்கும் மற்றும் போர் சார்ந்த தொழிலாளர்களுக்கும் முதன்மை உரிமையாக அனுப்பி வைக்கப்பட்டன. வங்காளத்தின் அப்போதைய அதிவேக பேரழிவை கண்டு இந்தியாவில் இருந்த அப்போதைய வைஸ்ராய் லார்ட்வெல் உட்பட பலர் லண்டனில் இருந்த பிரிட்டிஷ் அரசுக்கு உடனடியாக உணவு தானியங்களை அனுப்பி வைக்குமாறு அவசர கோரிக்கைகளை அனுப்பினர். கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு தானிய உதவி செய்ய முன்வந்த போதிலும் போர்க்கால சூழலில் அதை கொண்டு வர கப்பல்கள் இல்லை என கூறி சர்ச்சில் அமைச்சரவை இந்த கோரிக்கைகளை நிராகரித்தது. அதே நேரத்தில் மத்திய தரைக்கடல் பகுதியில் போர்க்கால அவசர தேவைகளுக்காக மில்லியன் கணக்கான தன் தானியங்களை பிரிட்டிஷ் அரசு சேமித்து வைத்திருந்தது. ஆனால் அவற்றை வங்காளத்திற்கு திருப்ப அவர்கள் மறுத்துவிட்டனர். சர்ச்சிலின் அரசாங்கம் காட்டிய உதாசீனத்திற்கு பின்னால் அவருடைய தனிப்பட்ட அணுகுமுறையும் இந்தியர்கள் மீதான அவரது இனத்துவேச ரீதியான பார்வைகளும் முக்கியமான காரணமாக இருந்தது. பஞ்சத்தின் தீவிரத்தை குறித்து அதிகாரிகளும் லோர்ட் வேவல் எச்சரித்த போது சர்ச்சில் இந்தியர்கள் முயல்களைப் போல இனப்பெருக்கம் செய்வதால் தான் இந்த நிலைமை என்றும், இந்தியர்கள் மிகவும் கொடூரமான மனிதர்கள், கொடூரமான மதத்தை கொண்டவர்கள் என்றும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். பிரிட்டனால் வடிவமைக்கப்பட்ட இந்த பஞ்சத்தில் இருந்த மக்களின் தகவல்கள் வந்தபோது, அப்படியென்றால் காந்தியே இன்னும் சாகவில்லை என்று சர்ச்சில் கேட்டதாக பதிவாகியுள்ள குறிப்புகள் அன்றைய இனவரி ஆட்சியாளர்களின் கொடூரமான மனநிலையை வெளிப்படுத்தப்பட்டு வரலாறாக உள்ளது. இரண்டாம் உலக போர் நேரத்தில் ஹிட்லரின் ஆட்சியில் இனப்படுகொலை என்பது திட்டமிடப்பட்டு ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையை அளிப்பதற்காக முறைப்படுத்தப்பட்ட கொள்கையாக செயல்படுத்தப்பட்டது. ஆனால் அதே ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையை கொல்வதற்காக சர்ச்சில் எடுத்த பஞ்சம் என்ற ஆயுதம் ஹிட்லரின் படுகொலைகளை விட மிக மோசமானது. வங்காள பஞ்சம் என்பது போர் என்ற போர்வையில் அமைதியாக நிகழ்த்தப்பட்ட மிக பாரிய மனித படுகொலைகளில் ஒன்றாகும். அதிகாரம் கொண்ட தலைவர்கள் தங்களின் சுயநலத்திற்காகவும் போர் வெற்றிக்காகவும் எடுக்கும் இரக்கமற்ற முடிவுகள் அப்பாவி மக்களின் வாழ்க்கையை எவ்வாறு பலிக்கட ஆக்கும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு கசப்பான வரலாற்று சான்றாக உள்ளது. இனத்துவேசத்தில் ஹிட்லருக்கு சர்ச்சில் எந்த விதத்திலும் சளைத்தவரல்ல. ஆனால் ஹிட்லரை வரலாறு அரக்கனாக தூற்றுகின்றது. அதே வரலாறு சர்ச்சிலை சுதந்திர உலகின் இரட்சகனாக சித்தரிக்கின்றது. இரண்டாம் உலக போரில் நாசி ஜெர்மனியை வீழ்த்தியதால் சர்ச்சில் மேலை நாடுகளில் சுதந்திர உலகின் நாயகனாக கொண்டாடப்படுகின்றார். உண்மை என்னவென்றால், வெற்றி பெற்றவர்கள் எப்போதும் தங்களின் கொடூர முகங்களை மறைத்தே வரலாற்றை எழுதுகின்றார்கள். இரண்டாம் உலக போரின் கோரமான முகம் என்றால் அதை யூதர்களின் படுகொலையை மட்டுமே விரல் நீட்டி காட்டுவார்கள். மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன். வணக்கம் நேர்களே.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.